ஒரு மன அதிர்ச்சியின் பின்னர் ஏறத்தாழ அனைத்து மனிதருமே குறிப்பிட்ட சில உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் உடல் மாற்றங்களையும் இதன் விளைவாக காட்டுவர். ராணியும் ராஜாவும் பின்வருமாறு விவரிக்கின்றனர்.
நான் அவற்றை விரும்பாத வேளையிலும் திரும்ப திரும்ப படங்கள் நினைவில் வரும். சில சமயம் நான் நினைப்பேன், எனக்கு பைத்தியம் என்று. நான் எல்லாவற்றையும் முற்றிலும் மறந்துவிட முயற்சித்தாலும் அது முடியாமல் உள்ளது. நித்திரையில் கூட என்னால் ஆற முடியவில்லை. எனது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக என்னால் இருக்க முடியவில்லை. பிள்ளைகளை பலமாக திட்டுவேன். அவர்களுக்கென ஒழுங்காக சமைத்து போட முடியவில்லை. எடுத்ததற்கெல்லாம் திடுக்கிடும் தன்மையும் மிகவும் பதட்டமுள்ளவளாகவும் மாறிவிட்டேன். எனது கணவர் திடீரென எனக்கு நெருக்கமாக நின்றால் கூட நடுங்கி விடுவேன். பெரும்பாலும் தலைவலியென படுத்திருப்பதும் ஒருவருடனும் பேச விருப்பம் இல்லாமலும் இருக்கின்றது. நான் முன்னர் போன்றில்லாது உண்மையாக வாழ்க்கையை வாழாது ஒரு கனவில் இருப்பது போல் உள்ளது. எனக்கு உதவுவதற்கு எவருமே இல்லை என்று உணர்வும் உள்ளது.
எனது மனைவியின் ஓலத்தை நான் கேட்டேன். சில வேளைகளில் நினைத்தால் பாவமாயிருக்கும். சில வேளைகளில் அவளை வெறுக்கின்றேன். சில வேளைகளில் எல்லாம் எனது தவறு என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. ஆனால் எனது உணர்ச்சிகளை அவளிடத்தில் சொல்ல முடியாது. அவளை நான் புண்படுத்த விரும்பவில்லை என்பதுடன் எனக்கு பயமாகவும் உள்ளது. என் பிள்ளைகள் என்னை மதிப்பதில்லை. எப்படித்தான் என்னை மதிக்க முடியும்? அவர்களுக்கென கொடுக்க என்னிடம் ஒன்றும் கிடையாது. இங்கே உள்ள கவலைகளுடன் நான் பட்ட பாடுகள் எல்லாம் சேர்ந்து திரும்ப திரும்ப என் தலைக்குள் வருகின்றன. எனது தலை வெடித்துக்கும் போல் இருக்கின்றது. அப்போதெல்லாம் என் பிள்ளைகள் தேவையின்றி ஏசுவது மட்டுமின்றி இடையிடையே அவர்களை அடிப்பதும் உண்டு. பின்னர் பார்த்தால் பரிதாபமாயிருக்கும். எல்லாவற்றையும் மறக்க வேண்டுமென்று மாலையில் தொலைக்காட்சி முன்னால் இருந்து நிறைய குடிப்பேன்.
ராணியும் ராஜாவும் தலையிடி, விருப்பமில்லாமை, கவலை, மாறிய தன்னம்பிக்கை, சந்தேகம், மாசுபட்ட அல்லது குற்றவாளியான உணர்வு, நம்பிக்கையின்மை, அந்தரம், இலக்கில்லாமை போன்ற அறிகுறிகள் பற்றி விவரிக்கின்றனர். ராணி தனக்கு முந்தைய கொடூரமான அனுபவம் பற்றிய சத்தங்கள், காட்சிகள் மற்றும் ஏனைய உணர்வுகள், எண்ணங்கள் வருவதாகவும், தனக்கு விருப்பமில்லாதிருந்தும் இவற்றை ஒரு புறம் ஒதுக்க முயற்சித்தாலும் இவை வருவதாகவும் விவரிக்கிறார். உங்களுக்கும் இப்படியானவை பற்றி தெரிந்திருக்கலாம். இவை பயமுறுத்துவதாயும் குழப்புவதாயும் இருக்கலாம். எனது உணர்வுகளையும் எண்ணங்களையும் எனது கட்டுப்பாட்டுக்குள் இனி எப்போதாவது கொண்டு வர முடியுமா என உங்களையே நீங்கள் கேட்டு பார்த்திருக்கலாம். எனக்கு பைத்தியம் பிடித்து விடுமோ என்று கூட நீங்கள் பயப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் இவ்வாறான நடவடிக்கைகள் ஒரு பயங்கரமான அனுபவத்தின் பின்னர், ஒரு அசாதாரண சம்பவத்தின் பின்னர் ஏற்படும் சாதாரணமான செய்கைகள் என்றே கூறலாம். நாம் உயிராபத்தான சூழ்நிலையை எதிர்நோக்க நேரிடுகையில் என்ன நிகழ்கின்றது? நீங்கள் காட்டில் நடந்து செல்கையில் திடீரென்று உங்கள் திசையில் ஒரு பாம்பு ஊந்து வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எச்சரிக்கை அடைந்து உங்கள் உடல் உசார் நிலையை அடைந்திருக்கும். உங்கள் தசைகள் எல்லாம் முறுக்கேறி நீங்கள் கவனமாகவும் மிகவும் விழிப்பாகவும் இருப்பீர்கள். நீங்கள் அவ்விடத்தை விட்டு விலகி ஓடவோ அல்லது தடியெடுத்து போராடவோ அல்லது பாம்பு அந்த இடத்தை விட்டு விலகி போகும் வரைக்கும் உங்களை ஆடாமல் அசையாமல் வைத்து கொள்ளவோ நினைப்பீர்கள். இதன் விளக்கம் என்னவென்றால், இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தப்பியோடல், போராடல் அல்லது தன்னை இனம் கண்டுகொள்ளப்படக்கூடாது என்பதற்காக ஆடாமல் அசையாமல் இருப்பது போன்ற ஏதாவதொரு முறைக்கு நீங்கள் பழக்கப்பட்டுள்ளீர்கள். உங்கள் உடல் சூடேறுவதையும் உங்கள் இதயத்தின் துடிப்பு விரைவாகுவதையும் உணர்வீர்கள். ஏனெனில் உங்கள் உடலில் இருக்கும் சுரப்பியொன்று ஆபத்தான சூழ்நிலையில் அட்ரினலீன் என்ற நொதியத்தை உங்கள் உடலில் சுரந்து போர் நிலைக்கு உங்கள் உடலை கொண்டு வரும். இவ்வாறான செயற்பாடு உடலை பாதுகாக்க மனிதரிலும் விலங்குகளிலும் உள்ளதொன்று. அத்துடன் இது எமது உயிர் வாழ்தலை பத்திரப்படுத்த உள்ளது. ஒரு மனிதர் உதாரணத்திற்கு பலாத்கார செயல்களுக்கு பலியாக நேரிடுகையில் அச்சமயம் போராட அல்லது தப்பியோட இவ்வாறான பாதுகாப்பு முறைகள் இயக்கப்படுகின்றன. ஆனாலும் அப்போதைய பலாத்கார சம்பவ நேரம் போராட அல்லது தன்னை காக்க எந்த வழியும் இல்லாமல் போயிருக்கும். உடலின் இயக்கங்களும் உயிராபத்தான சந்தர்ப்பமும் உண்மையில் இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாத நிலை. உயிராபத்தான சந்தர்ப்பத்தில் போராட முயற்சித்தும் அல்லது தப்பியோட முயற்சித்தும் முயற்சிகளை முடிக்காமல் இடையில் விட்டுவிட்ட வெற்றியடையாத நிலை ஒரு அனுபவமாக பதிந்துள்ளது. நாம் செய்து முடிக்காமல் இடையில் விட்ட விடயங்களை திரும்பத் தொடங்கி முடிவிற்கு கொண்டு வர முயற்சிக்கும் தன்மை மனிதர்களுக்குள்ள குணங்களில் ஒன்று. ஒரு அலுவலை முடிக்காமல் இருக்கும் வரை திரும்ப திரும்ப அவ்விடயத்திலேயே எமது கவனம் திரும்பிக் கொண்டிருக்கும். எமது அன்றாட வாழ்வில் இதற்கு உதாரணமாக சில சம்பவங்களை கூறலாம். ஒரு தொடர்கதையின் அடுத்த தொடரை அறியாதவரை எமக்குள் இருக்கும் அந்தரம், வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கையில் இடையே அதை நிறுத்திவிட்டு வேறு ஏதாவது ஒரு அலுவல் பார்க்க வேண்டி நேரிடுகையில், உதாரணத்துக்கு தபால்காரர் வந்து ஏதோ கேள்விகள் கேட்டுக்கொண்டிருப்பாரானால் வேலையெல்லாம் போட்டது போட்டபடி இருக்கின்றதே என்ற அந்தரமான மனநிலை அப்போது இருக்கும். இவை மிகச் சாதாரணமான முக்கியமற்ற சில்லறை விடயங்கள் என்றாலும் எமது நினைவுகளும் உடலும் இவ்விடயங்களிலும் வழக்கம் போலவே செயற்படுகின்றன. உயிராபத்தான விடயங்களில் செயற்பாடுகள் இன்னும் மும்மரமாக இருக்கும். திரும்ப திரும்ப நடந்தவற்றை, காட்சிகளை, உணர்ந்தவற்றை, அந்த சந்தர்ப்பத்துடன் தொடர்பானவற்றை நாம் நினைக்கின்றோம். மனிதர் தமது உயிராபத்தான சமயங்களில் தம்மை காக்க போராடியிருந்தாலும் அல்லது தப்பியோடி இருந்தாலும் மன அதிர்ச்சிக்கான அறிகுறிகளை கொண்டிருக்கலாம். இதை சுருங்கச் சொன்னால், மன அதிர்ச்சிக்கான அறிகுறிகள் ஒரு மனிதரின் சாதாரண செயற்பாடுகளின் ஒரு பகுதியாகும். இப்பகுதி திடீரென்று எதிர்பாராத வகையில் பயங்கரமான பீதியடைய வைக்கும் அனுபவங்களை சந்திக்கும் சந்தர்ப்பத்தில் இவ்விடயங்களை சமாளித்து கொள்ள உண்டாகும் செயற்பாடுகள் ஆகும்.